இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
வணக்கம் நண்பர்களே. இசை தேனில் இன்பத்தமிழ் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி. இந்த மூன்றாவது பகுதியில் நாம் தொடர்ந்து மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள் குறித்த வர்ணனைகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து கேட்கலாம், வாருங்கள்.
அடுத்து உன்னோட மனசை கவர்ந்த பாட்டு என்ன?
என்னுடைய நீ விட்ட இடத்துல இருந்தே தொடங்கிக்கலாம் நினைச்சேன். குறிப்பா இந்த காதலுக்கு நேரம் இல்லையில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் வந்திருக்கும். எல்லா பாடல்களுமே வந்து வித்தியாசமா இருக்கும், அதுல அனுபவம் புதுமை அதெல்லாம் வந்து அந்த மேற்கத்திய தாக்கம் இருக்கும் அதுல. அப்படி இல்லாம ஒரு ஒரு ஃபோக் ஸ்டைல்ல வந்த ஒரு பாடல், காதலிக்க நேரம் இல்லை காதலிப்பார் யாரும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து முத்துராமன் வந்து ஒரு வயசான தோற்றத்துல வரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலுக்கு பொதுவா முத்துராமனுக்கு வந்து பிபிஎஸ் இல்ல ஏஎல் ராகவன் அந்த மாதிரியான குரல்கள் தான் மிக பொருத்தமா இருக்கும். அந்த இடத்துல வந்து சீர்காழி கோவிந்தராஜனை பொருத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுவே அங்க ஒரு பெரிய வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு குரல் அவரோட சீர்காழி கோவிந்தராஜனோட குரல் வந்து ஒரு கணீர்னு ஒரு கம்பீரமான ஒரு குரல் அது. ஸோ அந்த குரலை வந்து திரைப்பட பாடல்களுக்கு வந்து எம்.எஸ்.வி. பல இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காரு. இந்த பாடல் வந்து இந்த காத்திருந்த கண்கள் அப்படின்ற படத்துல வந்து வர பாடல் வந்து ஒரு தனி ஒரு அசரீரியான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இதுல பல பாடல்கள் இருக்கு. இந்த துளித்திருந்த பெண் ஒன்று துயில் கொண்டதேன் என்று அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. அப்புறம் வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா காணா அப்படின்னு எல்லா பாடல்களுமே வந்து பிபிஎஸ் தான் பாடியிருப்பாரு. ஆனா இந்த ஒரு பாடலை மாத்திரம் வந்து சீர்காழிக்கு கொடுத்து பாட வைக்கணும் அப்படின்றதுதான் எம்.எஸ்.வியோட கருத்தா இருந்தது. ஏன்னாக்க இந்த பாடல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீர்காழிக்கு வந்து ஒரு வித்தியாசமான குரல். அவர் பல இடங்கள்ல பயன்படுத்திருப்பாரு. நாகேஷ்காக பார்த்தாக்க காதலிக்கு போகும் காசிக்கு போகும் சன்னியாசி அதே மாதிரி ராமு படத்துல வந்து கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் அந்த அந்த மாதிரி ஒரு கணீர் குரல் இருக்கும். அவருக்கு வந்து வித்தியாசமான இதுதான் இருக்கும். ஸோ இந்த பாடல் சிச்சுவேஷன் வந்து ஒரு அசரீரி யாரும் பாட மாட்டாங்க. ஜெமினி கணேஷ் தான் ஹீரோ. ஸோ அவர் பாட மாட்டாரு, யாருமே பாட மாட்டாங்க. எங்கே ஒரு யாரோ ஒரு இந்த ஓடத்துல போவாங்க, அந்த நதியில வந்து யாரோ ஒரு ஓடக்காரன் பாடுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இந்த பாட்டுக்கு வந்து அவரோட குரல் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு அவரோட குரல்ல வந்த பாடல் இது. இந்த பாட்டு துவங்கறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மையான அமைதி இருக்கும். அந்த அந்த இருட்டு நேரம், அந்த நதிக்கரையில யாரும் இருக்க மாட்டாங்க, நதியில யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதை உணர்த்துற விதமா வந்து பாட்டு துவங்கறதுக்கு ஒரு 2-3 செகண்ட் வந்து ஒண்ணுமே இருக்காது. இவரோட குரல் மாத்திரம் அது அந்த அமைதியை உடைச்சிட்டு அந்த காத்தை கிழிச்சிட்டு வர மாதிரியான ஒரு ஓடம் நதியினிலேன்னு வரும்போது அந்த அந்த ஓடம் போகும்போது அந்த நதிய நீரை கீழ்ச்சிட்டு போற மாதிரி அந்த காற்று கீழ்ச்சிட்டு போற மாதிரியான ஒரு குரல் அது. ஸோ அந்த குரல்ல ஆரம்பிக்கும் அது. ஸோ இதுக்கு மெதுவா வந்து அங்கங்க ஒரு இசை கருவி இசை அந்த அந்த குழித்தாளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது, அப்புறம் லேசான தபலா சேரும், கிட்டார் சேரும், துந்தனா சேரும், இந்த 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இது கூட வந்து ஃப்ளூட், ரெண்டு ஃப்ளூட் லைன் வரும், ரெண்டு லைன்ஸ் ஆஃப் ஃப்ளூட் வரும். ஒன்று வந்து இந்த பாட்டோடவே அப்படியே கூடவே போயிட்டுருக்கும். இன்னொன்று வந்து அவர் பாடி முடிச்சதும் வந்து அந்த பாட்டு அறிய தூக்கி கொடுக்குற மாதிரியான ஒரு இசை வரும். ஸோ இந்த பாடலை வந்து எனக்கு மிக மிக பிடிச்ச பாடல். ஸோ இது இது என்னன்னாக்கா இதில் குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா இது வந்து எம்.எஸ்.வி.க்கு ரொம்ப பிடிச்ச பாடல், கண்ணதாசனுக்கும் பிடிச்ச பாடல். இது எல்லாத்துக்கும் தாண்டி வந்து எம்.எஸ்.வி.க்கு வந்து ஒரு குரு அப்படின்னு அவரோட மானசீக குரு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தது வந்து நௌஷாத் அப்படின்னு ஒரு கம்போசர், ஸோ மியூசிக் டைரக்டர். இந்தி பட பாடல்களுக்கெல்லாம் வந்து அவர் தான் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த காலங்களில். அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க, சங்கர் ஜெய்கிஷன் அந்த எஸ் டி பர்மன்ன்றாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருந்துட்டு இருந்தாங்க. பட் அதில் வந்து இவருக்கு மிக பிடிச்ச மியூசிக் டைரக்டர் வந்து நவ்ஜாத். நவ்ஜாத்தோட தனித்தன்மை என்னன்னுக்கா, அவர் வந்து இந்த ஹிந்துஸ்தானி ராகத்துலலாம் புகுந்து விளையாடுவார், அந்த மாதிரியான ஒரு இசை ஆளுமை அவர். ஸோ அவருக்கு வந்து இந்த பாட்டு ஒரு சமயத்தில் என்ன ஆயிருக்கு, இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இசை கச்சேரி நடந்திருக்கு. அந்த கச்சேரிக்கு போகும்போது வந்து அந்த கச்சேரிக்கு தலைமை தாங்க வந்தவர் வந்து நவ்ஜாத். ஸோ இவருக்கு அந்த குரு ஸ்தானத்தில் வச்சுட்டு இருந்தவர் இல்லையா, அவர் வந்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது, அது வெளி காமிச்சிக்காமல் எப்படியா இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்தில் தான் போயிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாம் பாட்டெல்லாம் போடிட்டே இருக்குது. அவர் உட்காந்தவர் உட்காந்துட்டே இருந்தாராம், முதல் வரிசையில் உட்காந்துட்டு இருந்துருக்காரு. ஒரு மணி நேரம் ஆச்சு, ஒன்றரை மணி நேரம் ஆச்சு, உட்காந்துட்டே இருந்தாராம். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சேன், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இவங்க மற்ற பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்ததுக்கப்புறம் அவர் ஒரு நோட்டை எழுதியாங்க, இப்போ இந்த ஓடம் நதி நிலை பாட போகிறேன், அது பாடினதுக்கப்புறம் நான் போயிட்டு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு பிடித்த ஒரு மிக பிடித்தமான பாடல்களில் வந்து இது இந்த ஓடம் நதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்பி கேட்ட பாடல், அதனால எனக்கு மிக பிடித்தமான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு. அந்த மாதிரி மிக மிக பிரசித்தி பெற்ற பாடல் இது. இன்னொரு சின்ன விஷயம் இதில் வந்து என்னென்னக்கா, இதில் இந்த பாடல் வரிகளில் வந்து ஒரு சின்ன குழப்பம் நடந்துச்சு. இதில் இந்த ஓடம் நதி நிலை ஒருத்தி மட்டும் கரையினிலே கரையினிலே அப்படின்றது தான் அவரோட இன்டென்ஷன் அப்படின்ற எழுதணும் அப்படின்றது. பட் பாட்டு ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பட் வந்து அவர் கவிஞர் கேட்டிருக்காரு, கேட்டதுக்கப்புறம் பார்த்தாக்க அந்த பாடலில் பல இடங்களில் தரையினிலே அப்படின்னு வந்திருக்கு, ஒருத்தி மட்டும் தரையினிலே அப்படின்னு வந்திருக்கு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் கரையினிலே வந்திருக்கு, ரெண்டாவது சரணத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கரையினிலேன்னு வரும். அதுதான் ஒரிஜினலாக இன்டெட் வேர்டு. பட் சில பல இடங்களில் வந்து தரையினிலே அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ இது என்ன இப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு அந்த பாட்டு யார் எழுதுன்னு அப்படின்னு பார்த்தாக்கா, கண்ணதாசனோட பையன் அண்ணாதுரை கண்ணதாசன் சொல்லிட்டு. கண்ணதாசனுக்கு எப்போவுமே வந்து அவர் பாட்டு அவர் எழுத மாட்டார், பஞ்சி அருணாசலம் இல்லை தமிழ் அன்பன் ஒருத்தர் அவருங்க, அவங்க தான் வந்து அவர் சொல்ல சொல்ல பாடல்கள் எழுதுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இல்லாததுனால இவர் வழக்கமாக அவர் அப்பா கூட இந்த மாதிரி ரெக்கார்டிங்கெல்லாம் போகிற வழக்கம் இருந்திருக்கு. சில சமயங்களில் இவரே எழுதுவாராம் பாடல்கள்லாம். ஸோ அந்த சமயத்தில் ஒரு தடவை அவங்கெல்லாம் இல்லாததுனால இந்த பாடலை வந்து அவர் எழுதிருக்கார். ஸோ அவர் வந்து எழுதும்போது தவிர அந்த கரையினிலை அப்படின்றத வந்து தரையினிலை அப்படின்னு எழுதிட்டாரு. ஸோ அது வந்து யாரும் கவனிக்காமல் அப்படியே பாடி ரெக்கார்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணதாசன் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்துருக்காரு இந்த பாட்டை திரும்ப எடுக்கணும் அப்படின்னு. பட் அந்த காலங்களில் இருந்த வசதி குறைபாடுகள்னால அது திரும்ப ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தான் போயிட்டு இருக்கு, தரை நிலை அப்படின்றது தான் போயிட்டு இருக்கு.
ஆமா ஆமா ஆமா, அது கூட இப்ப நிறைய இப்ப கூட ரீசெண்டா அந்த இதுல கூட இந்த குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில கூட அதை பத்தி பேசினாங்க இல்லையா. ஸோ தரையினிலே தான் கரெக்ட் அப்படின்னு அவங்க வந்து பாட்டு எப்படி வெளியில வந்ததுங்கிறத சொல்றாங்க, ஆனா அந்த கவிதை என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதான் நமக்கு தோணுது. ஸோ ஏன்னா அதை முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து அதுக்கு அடுத்து வர்ற வரி, ரைட், அதுக்கு அடுத்து வர்ற வரி என்னன்னா, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே இல்லையா, அதானே அடுத்த வரி. அந்த அந்த உடல் உடல் வந்து உயிரை விட்டு பிரியுதுன்னு சொல்றதுதான் அவரோட நோக்கம் அந்த கவிதையில, ரைட். அந்த அந்த கவிதையோட முக்கியமான சொல்ல வேண்டிய கருத்து, அதுக்கு ஒரு உவமையா சொல்றது வந்து ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரை நிலை அப்படின்னு, கரை தனிலேன்னு எனக்கு எனக்கு சொந்தமா எனக்கு பிடிச்ச எப்படி சொல்லணுங்கிறது, பட் கரை நிலை தான் சொல்லியிருக்காரு அவரு. ஸோ அவர் அவர் கரையில் நின்றுட்டு இருக்கா, அந்த ஓடம் வந்து அவளை அவளை விட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது கரையில் நிற்கிறதா தான் சொல்ல முடியாது, தரையில நிற்கிறதா சொல்ல முடியாது, ஏன்னா தரைங்கிறது நதிக்கு கீழேயும் இருக்கு. ஸோ தரையை விட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப டீப்பான கவிதை வரி. எனிவே சொல்லுங்க,
இந்த வரிகள் வந்து இந்த கடைசியா நீ சொன்ன வரிகள் வந்து அதுக்கு ஒரு தனி ஒரு இது இருக்கு. என்னன்னாக்கா இந்த வரிகள் பாடல்ல எங்கேயுமே வராது, முதல் பல்லவியில வராது, சரணங்கள்ல எங்கேயுமே வராது. உடலை விட்டு உயிர் பிறந்து பறக்குதமா வெளியிலே அப்படின்ற வரிகள் வந்து முதல் பல்லவியில வராது, சரணங்கள்ல எங்கேயுமே வராது. இது வந்து அந்த அனுபல்லவியா போட்டு அந்த அனுபல்லவியோட பாடலை முடிச்சிருப்பாரு. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. இது அனுபல்லவியோட பாடலை முடிக்கிற அப்படின்றது வந்து அனுபல்லவி அப்படின்றது வந்து இட் இஸ் அ லீடிங் சிச்சுவேஷன் டு த சரணம் அந்த மாதிரி தான் வரும். பட் இது வந்து அதோட முடிச்சிருப்பாங்க இந்த பாடல. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அமைப்பு இந்த பாட்டில்.
ஸோ ராம் நீங்க ஆரம்பிச்சிடுங்க அந்த பாட்டு, ஒரு ரெண்டு ஸ்டான்ஸா பண்ணீங்கனாலும் ஒரு ஸ்டான்ஸா பண்ணீங்கனாலும் ஆகும்.
ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே, உடலை விட்டு உயிர் பிறந்து பறக்குதம்மா வெளியிலே, உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. ஓய்
அருமை அருமை அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. ரவி ரொம்ப ரொம்ப டீப்பா அந்த பாட்டை பத்தியும் பேசினேன். நான் வந்து என்ன நினைச்சேன், இது வந்து ஐ திங்க் காத்திருந்த கண்கள் இல்லையா, இந்த படம் இந்த பாட்டு வந்த படம் கரெக்டா?
ஆமா
ஓகே. காத்திருந்த கண்கள் ஜெமினி கணேசனோட படம்,
1962.
ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிச்ச படம். அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெமினி கணேசன் காதல் மன்னன், அது என்னைக்குமே மாற்ற முடியாத ஒரு விஷயம். அவர் பாட்டு, அந்த காதல் பாட்டுகள் கேட்டாலே அந்த ஒரு இனிமை ரொம்ப அப்படியே, அவரை நினைச்சாலே அந்த இனிமை மனசுக்கு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவு ஒரு பெருமையான ஒரு சூட்டபுள் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன், நடிப்பு அப்படின்னு சொல்றதை விட ஒரு சூட்டபுள் பர்சனாலிட்டி. ஸோ அந்த 1962 அப்புறம் அடுத்த வருஷம் 1963 அதில் வெளியில் வந்த படம் பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற படம், எம்ஜிஆரோட படம். அகெயின் எம்ஜிஆர், ஆமாம் எம்ஜிஆரோட பாட்டு அப்படின்னே சொல்லுவாங்க அவர் எழுதின மாதிரி. அவரோட பல தத்துவ பாடல்கள், பல அருமையான யூனோ வாழ்க்கை பாடங்களை சொல்ற பாடங்கள் பாடல்கள் வாலி எழுதினது நிறைய. அதுக்கு முன்னால கண்ணதாசன் எழுதியிருக்காரு அஃப்கோர்ஸ். ஸோ அந்த கண்ணதாசன் எழுதின ஒரு காதல் பாடு, அஃப்கோர்ஸ் எம்ஜிஆரோட காதல் பாடல்கள் ரொம்ப ரொம்ப பாப்புலர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எம்ஜிஆர் நடித்த காதல் பாடல்கள் தான் நான் சொல்லுவேன், ரொம்ப அருமையான பிரபலமான ஒன்று. அதில் வந்து என்னன்னா, இது ஒரு கிராமத்து பாட்டு, கிராமத்து படம் இந்த படம், இந்த பெரிய இடத்து பெண். அதில் வந்து ரெண்டு பேர், இவர் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி வந்து இதை எடுத்துட்டு வராங்க, சாப்பாடு எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாமங்காரன் ரைட், இவர் மாமனை பாக்குறதுக்காக வராங்க. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற முறை தான், ஆனா இவருக்கு வந்து காதல் ஒரு மேல ஒரு பொண்ணு மேலதான். பட் ஒரு ஒரு குறும்பா ரெண்டு பேரையும் பத்தி பேசுறாரு, பாடுறாரு, அவங்க நடந்து வரதெல்லாம் பேசுறாங்க. ரெண்டு பேருக்கு அந்த உரிமை இருக்கிறதுனால, இன்ஃபேக்ட் கிராமங்கள்ல இப்ப கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இப்ப கொஞ்சம் நிறைய குறைஞ்சிருக்கலாம். பட் ஒரு காலத்துலலாம் அந்த மாமன் மகன் மாமன் அப்படிங்கிற முறை அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் டீசிங்கா பேசுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம், காமனான விஷயம், காலகாலமா பேசிட்டு இருக்க விஷயம். அதை விட என்னன்னா, அதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, சரியா அந்த எந்த ஒரு பழக்க வழக்கத்தையுமே, எந்த ஒரு அதாவது பழக்கங்கள், எஸ் பழக்கங்களை வந்து அதுல இருந்து பார்த்தாதான் நமக்கு அதோட இன்னும் இனிமை புரியும். வெளியிலிருந்து பார்த்தா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு கூட இருக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு உணர்வு. இந்த க்யூட்டான உணர்வை இந்த பாட்டில் கொண்டு வரணும். இந்த பாட்டில் கொண்டு வர்றது மாத்திரம் இல்லை, அது சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு சந்தங்களும் கரெக்டாக வரணும். அதோட இனிமையை வந்து வார்த்தைகள்லையும் இருக்கணும், அதோட பொருள்லையும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எழுதின பாட்டு. ஒரு வயல்காடு, இது வயல் சுற்றி பசுமை இருக்குது, அந்த பசுமையில் வந்து ஒரு ஒரு குழுமை அதுவும் தெரிஞ்சிட்டு இருக்கு எல்லாருக்கும். அதில் ரெண்டு பெண்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு நடந்து போகிறாங்க. அவங்க நடந்து போற நடையில ஆரம்பிச்சு அந்த ஒரு ரசனையை, அவங்களோட இளமை, அந்த இளமையோட ஒரு வனப்பு, இது எல்லாமே வந்து சுத்தி இருக்கிறவங்களாலையும் ரசிக்க முடியும், அவங்களே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே ரசிக்க ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்களும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ஒன்று சொல்ல, இன்னொருத்தர் வந்து இன்னொன்று சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து என்ன, இந்த பாட்டு வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ வேணா என்ன சொல்ல வரேன்னு, கட்டோடு குழலாட ஆட அந்த பாட்டு இல்லையா, அதில் ஒவ்வொரு பாட்டோட ஒவ்வொரு வரிகளோட ஓமையையும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லணும். கண் என்ற மீன் ஆட ஆட, கண்ணை பொதுவாக எல்லாமே வந்து மீனுக்கு தான் நம்ம பெண்களோட கண், அதுவும் குறிப்பாக மீனுக்கு வந்து ஓமையாக சொல்லுவோம் இல்லையா, மீனை வந்து கண்ணுக்கு ஓமையாக சொல்லுவோம் இல்லையா, கண் என்ற மீன் ஆட. அதுக்கப்புறம் பொட்டோடு நகை ஆட ஆட, அதுக்கப்புறம் என்ன, கொண்டாடும் மயிலே நீ ஆடு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் இந்த மாதிரி முதல்ல ஒரு மூணு வந்து, இது வந்து வெண்பான் சொல்ல முடியாது, பட் இந்த நாலு வரியில வந்து முதல் மூணு வரி ஆட ஆடன்னு வரும், அதுக்கப்புறம் நாலாவது வரி முடிக்கும் பொழுது ஆடு அப்படின்னு முடிப்பாரு. பாவாடை காத்தோடு ஆட ஆட, ஒருத்தங்க சொல்லுவாங்க இன்னொருத்தங்க ஆட அப்படின்னு சொல்லுவாங்க, பருவங்கள் பந்தாட ஆட, காலோடு கால் பின்னி ஆட, கல்லுண்ட வண்டாக ஆடு. ஸோ கல்லுண்ட வண்டு யார் பார்த்துருக்கா ரைட்? எப்படி எப்படி அந்த கல்லுண்ட வண்டு வந்து ஒரு ஒரு கிறக்கமா இருக்கும் இல்லையா, கிறக்கமா ஒரு மெதுவா அப்படி பின்னால போகும், அதை எப்படி அவர் பார்த்துருக்காரு ரைட்? அவர் அவரோட அகக்கண்ணில் பார்த்துருக்காரு, அவரோட அகக்கண்ணில் பார்த்துருக்காரு ஒரு மயக்கத்தோட அந்த வண்டு பறக்கிறத. அந்த வண்டு மயக்கத்தோட பறக்கும் பறக்கிற மாதிரி இருக்கும் அவ காலை கொஞ்சம் பின்னி பின்னி நடந்து போற ஒரு ஒரு நட. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த கவிஞனுக்கு என்ன இருக்குன்னா அந்த இடத்த சுத்தி என்ன இருக்கோ அதை வச்சு எல்லாத்தையும் கற்பனை பண்ணணும். இந்த வயல்காட்டில் என்ன இருக்கும் வேற, வயல்காட்டில் அந்த இடத்துல இருக்கிறத வச்சு அவங்களோட காதலை கற்பனையாக கொண்டு வரணும். இப்போ முதிராத நெல்லாட ஆட தானே வயலில் இருக்க முடியும். சரி, முதிராத நெல்லாட ஆட, முதிராத நெல், முதிராத நெல்னா என்ன? இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு, இன்னும் முழுசாக முதிர்ந்தில்லை. அது முழுசாக விழுந்தா என்னாகும்? அது வளைஞ்சு கீழே தரையை தொட்டுடும். அதையும் நம்ம கேட்டிருக்கோம் தமிழ் கவிதைகள்ல இல்லையா. அது தரையை தொடர்றதுக்கு முன்னால தான் ஆடும், அது இப்படி நிமிந்து நிற்கும் பொழுது தான் ஆடும். அதனாலதான் அதை வந்து முதிராத நெல்லாட அப்படிங்கிறாரு. சரி, அடுத்தவர் என்னடா சொல்றாருன்னு பார்த்தா, முளைக்காத சொல்லாட ஆட. முளைக்காத சொல்னா என்னப்பா, யோசிச்சு பார்க்கணும்ல. அதாவது ஒரு அது வந்து ஒரு இம்மெச்சூர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஒரு இளமையான ஒரு அவ்வளவு முதிர்ச்சி இல்லாத வளர்ற நிலைமையில இருக்கிறது, ஆனா ரசிக்க முடிஞ்ச ஒண்ணு. அதே மாதிரி அடுத்தது என்னடான்னா, உதிராத மலர், உதிராத மலர் ஆட. ஸோ மலர் பிளாசம் ஆயிடுச்சு, பட் இன்னும் உதிரல அந்த மலர் ஆடுறது. இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, சதிராடும் தமிழே நீ ஆடு அப்படின்னு விடுகிறாரு. என்ன ஒரு இனிமையில கேக்குறதுக்கே. இது வந்து அந்த பொண்ணு வந்து மூத்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த மூத்த பொண்ணு வந்து அவளுக்கு சொல்றது, இது அவளுக்கு சொல்ற ஓமைகள். ஏன்னா அவதான் வந்து இவளை கல்யாணம் பண்ணி போறான், அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வர்ற ஓமைகள். இது வந்து இந்த மாதிரி பாடிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் யாரு, இவர் எம்ஜிஆர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவர் பாக்குறாரு, இவங்க ரெண்டு பேரும் பாடிட்டு வர்றதை பாக்குறாரு. ரொம்ப உறவு, இன்னும் ஒரு இனிமையான உறவோட பாடிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இவங்க இதை ஒரு குறும்பா ஒரு ட்விஸ்ட் பண்ணணும், அதை தான் அவர் பாடுறாரு. அடுத்து இதுக்கு கவிஞர் என்ன எழுதியிருக்காரு நம்ம சொல்றதுக்குனால, ராம் நீங்க அதை பாடுறீங்களா?
தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக, தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக, உன்னை மரம் பூச்சொரிய சின்னவளை நீயாடு, கண்டாங்கி முன்னாட கன்னி மனம் பின்னாட, கண்டு கண்டு நான் ஆட செண்டாக நீயாடு, செண்டாக நீயாடு.
தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக, புன்னை மரம் கூச்சுரிய சின்ன வேலை நீயாடு. இது வந்து தங்கச்சியை பார்த்து அவர் பாடுறது. அதாவது இது அதுல வந்து ஒரு ஒரு வர்ணனையும் இருக்கு, ஒரு ஒரு இனிமையும் இருக்கு, ஆனா அதுல ஒரு ஒரு வரைமுறை இருக்கு. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவர் இப்போ வந்து காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்க போகிறது மூத்தவளுக்கு தான். ஸோ சின்னவளுக்கு சொல்லும்போது அன்பு இருக்கணும், ஆனால் அதில் வந்து காதல் பெருசாக வந்துடக்கூடாது. அதுக்கு அந்தபதி அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை, அது காதலிக்கிற பொண்ணை, அவர் காதலிக்க போகிற பொண்ணை பாடுறாரு. கண்டாங்கி முன்னாட கன்னி மனம் பின்னாட, கண்டு கண்டு நானாட செண்டாக நீயாடு அப்படின்னு முடியும். என்ன எவ்வளோ ஒரு சாதாரணமான ஒரு ஒரு செட்டிங், சாதாரணமான ஒரு கேரக்டர்ஸ், பட் அதுக்கு வந்து ஒரு என்ன ஒரு அழகான ஒரு இனிமையான கவிதை, அதுக்கு ஒரு எவ்வளோ ஒரு பொருள் பொதிந்த கவிதை அப்படின்னு நினைச்சு நினைச்சு பாக்குறதுக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு.
இந்த முளைக்காத சொல்லாடாட, முதிராத நெல்லாட, முளைக்காத சொல்லாடாட அப்படின்னு வருது இல்லையா, இந்த முளைக்காத சொல் ஆட ஆட அப்படின்னு அந்த வரியை கேட்ட உடனே எனக்கு அதே இதே கருத்தை வந்து இன்னொரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. சொல்லாத சொல்லுக்கு விரை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. அந்த பாட்டு ஞாபகம் வருதா? முளைக்காத சொல் ஆட ஆட அப்படின்னும் போது இந்த சொல்லாத சொல்லுக்கும் விலை, சொல்லாத சொல்லுக்கு விலையே கிடையாது, அந்த மாதிரியான முளைக்காத அதே கருத்து தான் இங்கேயும் பயன்படுத்திருக்காரு. சோ
வள்ளுவன் எப்படி ரிலேட் பண்ணாரு, நிறைய சொல்லிட்டே போலாம். பட் எனிவே நமக்கு ஒரு ஒரு நேரத்தை பத்தின ஒரு உணர்வு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் விட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன். ஆமா அடுத்த பாட்டு சொல்லு உனக்கு.
இது தொடர்பா இதுல இருந்தே எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த பாடல் பாடி இருந்தவங்க வந்து டிஎம்எஸ் பி சுசிலா அண்ட் எல்ஆர் ஈஸ்வரி அப்படின்னு மூணு பேர் தான் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த எல்ஆர் ஈஸ்வரியோட குரல் வந்து ஒரு தனித்துவமான குரல். நம்ம சீர்காழி கோவிந்தராஜன் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி பெண்பாடகிகளில் வந்து எல்ஆர் ஈஸ்வரியோட குரல் வந்து ஒரு அருமையான குரல். அது ஒரு அது எப்படியும் விளக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு குரல். என்ன ஒரு துரதிருஷ்டம்னாக்க இவங்களோட குரலை வந்து ரொம்ப அனாவசியமாக பயன்படுத்திட்டாங்க நம்ம தமிழ் திரை உலகத்தில் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு ஒரு அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க இந்த கிளப் பாடல்கள், கிளப் டான்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரியான பாடல்கள்னா கூப்பிடு ஈஸ்வரி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது. என்னன்னா அவங்களால வந்து ஹை பிச்க்கு போக முடியும், அதே சமயத்துல ஹஸ்கி வாய்ஸ்ல பாட முடியும், மாத்தி மாத்தி பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலி அவங்க. எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த அந்த அந்த குரல் வளம் வந்து அந்த மாதிரியான ஒரு வளம். குறிப்பா இந்த சிவந்த மண்ல ஒரு பாட்டு வரும், அந்த பட்டத்திராணி பார்க்கும் பாவை
அப்படின்னு,
அந்த அந்த பாட்டுலாம் பார்த்தாக்க அது வந்து வேற யாராலும் பாடவே முடியாது. அந்த ஸ்டேஜ்ல பாடுறவங்களாலும் யாரும் பாட முடியாது. குறிப்பா அந்த பாட்டு பாடிட்டு அந்த அந்த ஒரு கேஸ்பிங் இருக்கும், மூச்சு வாங்குவாங்க, அந்த அது வந்து அடி வயத்துல இருந்து வரணும். ஸோ அது இது பண்ணும்போது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, அது அந்த அன்னைக்கு ரெக்கார்டிங் முடிஞ்சிடுச்சு, பட் திரும்ப வேற எங்கேயாவது ஸ்டேஜில் பாடும் போதெல்லாம் வந்து என்னென்னாக்கா அது வயிற்றை வந்து இழுத்து பிடிச்சிக்குமா அப்படியே. ஏன்னா அது அந்த சரணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த கேஸ்பிங் வந்துட்டு திரும்ப சரணம் கண்டினியூ ஆகணும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஐயா அது மாதிரி ஒரு பிரமாதமான பாடகி அவங்க. அவங்கள வந்து ஒரு படத்தில் பயன்படுத்திருப்பாங்க. ஐ மீன் நிறைய படங்கள் அவங்களுக்கு நிறைய மிக மிக அருமையான பாடல்கள்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த பாட்டு எனக்கு என்னன்னாக்கா அவங்களுடைய அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல் சிங்கிங், இதுக்கு வந்து அவங்க அவங்கள விட்டால் வேறு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது அந்த காலத்தில். குறிப்பாக அந்த துள்ளுவதோ இளமை, அந்த மெக்சிகன் சவுத் அமெரிக்கன் பீட்லெலாம் பாடுறதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு குரல் அவங்களுக்கு. இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து நான் பேசுகிற படம் வந்து கலைக்கோயில் அப்படின்ற ஒரு திரைப்படம், ஸ்ரீதர் அவர்களுடைய டைரெக்ஷனில் உருவான படம் இது. இந்த படத்தை குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா சிந்து பைரவிக்கு வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இதே அதே மாதிரியான ஒரு கதையமைப்பு தான் இருக்கும். முத்துராமன் ரெண்டு கதாநாயகர்கள் இருப்பாங்க. முத்துராமன் வந்து ஒரு வீணை வித்வான், அவருடைய மனைவிக்கு வந்து அது வீணையை பற்றின போதிய இசை ஞானம் இருக்காது, அவங்களுக்கு இசை அனுபவம் இருக்காது, அவங்க பெரிய பாராட்டு இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் இவர் இன்னொரு பெண்ணோட ஒரு அவங்களோட காதல் கொள்வார். இந்த தான் வந்து கதை. ஸோ அதில் வந்து அவர் வழக்கமாக இந்த சிந்து பைரவில் வர மாதிரியே தன்னுடைய இசை இதெல்லாம் விட்டுட்டு ஒரு குடிகாரராக மாறிவிடுவார். அந்த மாதிரியான ஒரு இது, ஒரு சோகமான ஒரு படம் அப்படின்ற ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மூவி அப்படின்ற மாதிரியான ஒரு படம் தான் அது. ஸோ இந்த படம் வந்து ஸ்ரீதருக்கு வந்து படத்தை டைரக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த நேரத்தில் வந்து எம்எஸ்வி வந்து ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்தார். ஸோ அந்த ஒரு இதில் இருக்கும்போது அவரும் இன்னொரு பார்ட்னரும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஸ்ரீதர்கிட்ட கேட்டப்போ ஸ்ரீதர் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாராம், என்கிட்ட ரெண்டு கதை இருக்குது, ஒரு கதை வந்து நிச்சயமாக ஹிட் ஆகும்னு எனக்கு தெரியும், ஏன்னா கோப்பு கதை அது ஐ மீன் கதை வசனம்லாம் எழுதுறாங்களுக்கு, அது அதனால் அந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், மிக ரொம்ப கமர்ஷியலான படம், ஜனரஞ்சகமான படம், அது பயங்கரமாக ஹிட் ஆகும். இன்னொன்று வந்து நான் பரீட்சார்த்த முறையில் எடுக்கிறேன் இந்த படத்தை, இது வந்து வெற்றி அடையுமா தோல்வி அடையுமான்றது எனக்கே தெரியாது, பட் வந்து இது ரெண்டாவது படம் சொன்னது வந்து இசை சம்மந்தமான படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து கேட்ட உடனே இவரோட பார்ட்னருக்கு வந்து அந்த கமர்ஷியலாக ஜெயிக்கக்கூடிய படத்தை சை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை, பட் எம்எஸ்சிக்கு வந்து இது இசை சம்மந்தப்பட்ட படம் அப்படின்றதுனால அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் கொடுத்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒன்று வந்து காதலிக்க நேரம் இல்லை, இன்னொன்று வந்து கலைக்கோயில். ஸோ ஆப்வியஸ்லி கலைக்கோயில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ எம்எஸ்வி ப்ரொடியூஸ் மூவி. ஸோ இது என்னன்னாக்கா இது வந்து இது ஐந்து பாடல்கள் இதில் இந்த படத்தில். ஸோ இது இதில் இதில் வர இன்னொரு முக்கியமான பாட்டு வந்து இந்த தங்கரதம் வந்தது வீதியில் இந்த பாலமுரளி கிருஷ்ணா ஒரு பாடல்,
கிருஷ்ணா
அது ஒரு மாஸ்டர் பீஸ். இது இன்னொரு பாட்டு வந்து பிபிஎஸ் வந்து ஒரு முத்துராமன் குடிகாரராக மாறின பிறகு ஒரு பாடுற பாட்டு ஒன்று வரும். ஸோ அது முள்ளில் ரோஜா அப்படின்னு ஒரு பாட்டு. அது ஒரு தனியான ஒரு அனுபவம், பிபிஎஸோட வழக்கமான பாணியிலேருந்து மிகவும் வேறுபட்ட ஒரு ஒரு ரகம் அது. முடிஞ்சால் கேட்டு பாருங்க அந்த பாட்டெல்லாம். ஸோ இந்த பாட்டு, இந்த வர வேண்டும் ஒரு பொழுது அப்படின்ற ஒரு பாட்டு, இந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துக்கு ரொம்ப ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்திருக்க வேண்டிய பாட்டு இது. 64 வந்துருச்சு. ஸோ அந்த சரியான நேரத்தில் வரலை அப்படின்றது தான் ஒரே ஒரு குறை இந்த பாட்டுக்கு. எனக்கு அந்த காலத்தில் மிக பிரபலமாக இருந்த ஒரு ஜாஸ் இசையோட அடிப்படையில் உருவான பாடல் இது. அது அந்த ஜாஸ் இசையை வந்து தமிழில் வந்து யாருமே முயற்சி பண்ணதே கிடையாது. ஜாஸ் இசையை ராக் அண்ட் ரோல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ட்விஸ்ட் மியூசிக்லாம் பண்ணுவாங்க, ஸ்விங்கிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் ஜாஸ் வந்து யாருமே தொட்டதே கிடையாது. ஏன்னா ஜாஸ் வந்து ஒரு ஒரு சோகம், ஒரு அந்த சோகம் இழை ஓடிட்டே இருக்கும் அதில். இன்னொன்று வந்து ஜாஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் காசு செலவாகிற விஷயம். ஏன்னா அதுக்கு தேவையான இசைக்கலைஞர்கள்லாம் வந்து இசைக்கலைஞர்கள் ஒன்று, தேவையான ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒன்று, அதெல்லாம் போதுமான அளவுக்கு இல்லை. பட் எம்எஸ்பியோட ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னாக்கா அவங்கக்கிட்ட இருந்த அந்த இசை கலைஞர்கள். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஒரு லெஜெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹென்ரி டேனியல் வந்து அந்த வயலின் செக்ஷன் ஃபுல்லாக அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். குறிப்பாக டிகேஆர்க்கு அப்புறம் வந்து ஹென்ரி டேனியல் டு குட் ஓவர் ஃப்ரம் ஜோசப் கிருஷ்ணா வந்து பியானோ அண்ட் நோல் கிராண்ட் ஃபிலிப்ஸ் எல்லாம் கிட்டார் மன்னன். அந்த காலத்துலேயே செமிடோன்ஸ்லாம் வச்சுருப்பார். நார்மல் கிட்டாரில் எலக்ட்ரிக் டோன் சவுண்டு கொண்டு எலக்ட்ரிக் கிட்டார் சவுண்டு கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த மாதிரியான திறமைசாலிகள். ஸோ இவங்க எல்லாரும் இருந்ததுனால இந்த ஒரு ஒரு பாட்டை ஒரு அமைக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னக்கா இந்த பாடல் முழுதுமாக வந்து அந்த ஜாஸ் இசையில் வந்து அடிப்படையாக கொண்ட பாடல். வர வேண்டும் ஒரு பொழுது, வராமல் இருந்தால் சுவை தெரியாது. ரொம்ப சாதாரணமான ஒரு சரணம், பல்லவி எல்லாமே இருக்கும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னக்கா இதில் பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அந்த ட்ரம்பெட் இருக்கும். தாமஸ் ட்ரம்பெட், அவர் தான் அவர் எம்எஸ்பியோட ட்ரூப்பில் இருந்த ட்ரம்பெட் கலைஞர் அவர். ஸோ அவங்க இந்த ட்ரம்பெட் அண்ட் கிளாரினட் சாக்ஸஃபோன் எல்லாமே சேர்ந்துருக்கும். அந்த அந்த துவக்க இசையை கேட்டாலே வந்து அப்படி ஒரு அசத்தலாக இருக்கும். அந்த காலத்தில் எப்படி இந்த மாதிரியான ஒரு இது வந்திருக்கு அப்படின்னு. இன்னொரு அருமை வந்து அந்த எல்ஆர் ஈஸ்வரோட குரல் வந்து அதோட போய் சேரும். அந்த பாட்டு கேட்டதான் தெரியும், அந்த ஒலிப்பதிவு அந்த அந்த ரியல் இதோட கேட்டதான் தெரியும். ட்ரம்பட்டோட இசையும் அந்த சாக்ஸஃபோனோட டோனு எந்த டோனோ அந்த டோனுக்கு இவங்க பாடுவாங்க. அது அதோட அப்படியே மெர்ஜ் ஆகும். ட்ரம்பட்டா இவங்களோட குரலை அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு குரல் வர வேண்டும் ஒரு பொழுது. ஸோ இந்த இதில் வந்து வழக்கமாக வந்து ஜாஸ் இதில் வந்து ட்ரம்ஸ் பீட் தான் இருக்கும். ஸோ அது துவக்கத்துலேயே இருக்கும், இதுலேயும் இருக்கும். பட் வந்து அந்த ப்ரஷ் ட்ரம்ஸ் தான் இருக்கும், அந்த பீட் ரிதமே இருக்காது. ஸோ அந்த ரிதம்காக என்ன பண்ணியிருப்பாங்க எனக்கு இதில் வந்து மேல் கோரஸ் பயன்படுத்தியிருப்பார். ஸோ அந்த கோரஸ் தான் வந்து ரிதம். அந்த மாதிரியான கற்பனைலாம் எப்படி வந்து ரியல் ஜாஸில் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரியான கற்பனைலாம் எங்கேருந்து வந்ததுன்னு அப்படின்றதே தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் இது. ஸோ இந்த பாடல் வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச பாடல். ஆப்வியஸ்லி இது நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் இது. ஸோ இது கண்டிப்பாக ராம் உங்களால் பாட முடிஞ்சிருந்தாக்கா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு
இல்லை சார், இதை நான் ட்ரை கூட பண்ண போதும் கேட்டேன். நீங்க
அந்த காலத்துக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஒரே ஒரு சின்ன விஷயம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப காலம் பொறுத்து இருவரில் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஜாஸ் ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அது வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து பெரிய அளவில் யாரும் ஜாஸ்ன்னு போகல. எம்எஸ்பிக்கு அடுத்து ஒரு ரெண்டு மூணு படங்கள்ல ஜாஸ் ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு கோர் ஜாஸ், இந்த ப்ளூஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோகம் இழைந்தோடும் பாடல், அது கேட்கும் போது அது கிளப்ல தான் பாடுறாங்க. அது ஒரு துள்ளலான கிளப்லனாக மற்ற துள்ளல் பாடல்கள் மாதிரி இருக்காது, ஒரு கமர்ஷியலா இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு டான்சர் பாடிட்டு இருப்பாங்க, அது மாதிரியான ஒரு இதுதான். பட் அந்த ஜாஸ்ல வரும்போது அதுல எங்கேயோ ஒரு இடத்துல சோகம் இருக்கும், எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கூட வந்து ஒரு சோகம் இழந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பாட்டோட ஒரு அற்புதம் அது. ஸோ அந்த பாட்டை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன்.
கண்டிப்பா ரவி, ரொம்ப ரொம்ப அருமையா சொன்ன நீ அந்த பாட்டை பத்தி. நீ சொல்றது கரெக்டா தான், இந்த பாட்டு அவ்வளவு வெகுஜனம் கேட்ட பாட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ மீன் கண்டிப்பா கேட்டிருப்போங்க, கேட்டிருப்பாங்க, பட் மனசுல அப்படி நின்றுக்குமாலாம் தெரியல, இந்த அளவுக்கு நியூஆன்சஸ் ஃபாலோ பண்ணலாம். I think you made a very, very good point. I just want to elaborate on it. அதாவது இந்த இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்க வேண்டிய பாட்டு அப்படிங்கிற மாதிரி. Yeah, so அதாவது யூஆர் அஹெட் ஆஃப் யுவர் டைம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த இவங்களோட இந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் இல்லை, நிறைய திரைத்துறையிலேயே பார்த்தாலும் அவங்கவுங்க நிறைய புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது அந்த டயத்துக்கு வந்து அது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால அவ்வளோ ரிசீவ் ஆகாமல் போயிடுது. பட் என்ன அவங்களோட சக்ஸஸ் நம்ம நான் பார்க்குறேன் அட்லீஸ்ட்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், இது என்ன எந்த வருஷம் வந்தது, 64 நினைக்கிறேன் இல்லை, 64 வந்தது, இப்போ எவ்வளவு ஆல்மோஸ்ட் 56 வருஷத்துக்கு அப்புறம் அதை பத்தி யாரோ ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அது தட் இஸ் தேர் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கரெக்ட் கரெக்ட். ஆனால் ஒரு விஷயம், அது ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கோம், ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சி. நண்பர்களே, உங்களுக்கும் நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா, உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க, அப்புறம் இந்த பாட்காஸ்டையும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி.
துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை.